நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் இளையநம்பி தயானந்தா, சார்ஸ் பீட்டர். கிழக்கு உக்ரைனில் போரில் ஈடுபட்டிருக்கும் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் தாங்கள் டெபல்சோவ் நகரின் கிழக்கு எல்லை பகுதிகளையும் ரயில்வே நிலையத்தையும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள்.
மலேசிய விமானம் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் கடந்த மாதம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை அடுத்து ரஷ்ய அதிபர் புட்டின் ஐரோப்பிய நாடுகளுக்கான தனது முதல் பயணமாக ஹங்கேரிக்கு சென்றுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோ போன்றவற்றில் உள்ள ரஷ்ய சில நட்பு நாடுகளில் ஒன்றாக ஹங்கேரி இருக்கிறது. ரஷ்ய அதிபரின் இன்றைய விஜயமானது எரிவாயு விநியோகம் மற்றும் அணு ஒப்பந்தம் அடிப்படையாக கொண்டது என ஹங்கேரி தெரிவித்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பாலியல் தொழிலாளிகளை இரவு விருந்துகளுக்கு அழைத்து வந்தார் என்ற குற்றச்சாட்டில் வழக்கு தொடரப்பட்ட பிரான்ஸ் அரசியல்வாதியான டொமினிக் ஸ்ட்ராஸ்கான் மீதான குற்றச்சாட்டுகள் முற்றாக கைவிடப்பட வேண்டும் என அவரது வழக்கறிஞர் கேட்டிருக்கிறார்.
கிரேக்க அரசாங்கம் தனது பொருளாதார மீட்பு திட்டத்தை தொடர விரும்புகிறதா இல்லையா என்பதை அந்த நாடு முடிவு செய்ய வேண்டும் என்று ஜெர்மனிய நிதி அமைச்சர் வோல்ஃபாங் கூறியுள்ளார். தமது பெரும் கடன் குறித்து கிரேக்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை தன்னாலும் தனது சகாக்களாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் அவர் ஐரோப்பிய நிதி அமைச்சர்கள் மத்தியில் பேசுகையில் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார மீட்பு திட்டத்துக்கு ஒரு நீடிப்பு தேவையா என்பது குறித்து கிரேக்கம் முடிவு செய்ய வெள்ளிக்கிழமை வரை யூரோவை பயன்படுத்தும் நாடுகள் கால அவகாசம் வழங்கியுள்ளன.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ஹெய்டி நாட்டின் தலைநகர் போர்து பிரின்சில் சனத்திரல் நிறைந்த களியாட்டத்தில் ஏற்பட்ட விபத்தில் 18 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அணிவகுப்பில் ஈடுபட்ட ஊர்திகளில் ஒன்று தடையின்றி நகர்வதற்காக மின்சார கம்பியை கோல் கொண்டு நகர்த்த முற்பட்ட வேளையில் மின் தாக்குதல் விபத்து ஏற்பட்டதாக சாட்சியம் அளித்த பார்வையாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். மின் தாக்குதலில் பலர் உடனடியாக உயிரிழந்திருக்கிறார்கள்.
ஈராக்கின் மேற்கு நகரான அல் பாக்தாத்தியில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் 45 பேரை எரித்து கொலை செய்துள்ளனர் என ஈராக்கிய போலீஸ் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு எரிக்கப்பட்டவர்கள் யார், என்ன காரணத்துக்காக எரிக்கப்பட்டார்கள் என்பது சரியாக தெரியவில்லை. ஆனாலும் அவர்களில் சிலர் பாதுகாப்பு தரப்பைச் சேர்ந்தவர்கள் என நம்புவதாக ஈராக்கிய போலீஸ் உயரதிகாரி தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் தாக்குதல்களை மேற்கொண்ட இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் நகரின் பல பகுதிகளை கைப்பற்றியுள்ளனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
இந்தோனேஷியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் இருவரை தீவு சிறைக்கு அனுப்பும் தமது திட்டத்தை பின்போட்டுள்ளதாக இந்தோனேஷிய சட்டமா அதிபரின் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். ஆண்ட்ரூ சான் மற்றும் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த ஆஸ்திரேலிய பிரஜையான மயூரன் சுகுமார் ஆகிய இரண்டு குற்றவாளிகளுக்கும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்தோனேஷியா மரண தண்டனை விதித்திருக்கிறது. குறித்த குற்றவாளிகளுடன் தாம் அதிக நேரத்தை செலவிட விரும்புவதாக அவர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் தீவு சிறைக்கு அனுப்பும் திட்டத்தை பின்பற்றுவதாக இந்தோனேஷியா கூறுகிறது.
இந்தியாவில் மத சுதந்திரத்தை பாதுகாக்கவும் எந்தவொரு மதக்குழுவும் மற்றைய மதத்தின் மீது வெறுப்புணர்வை தூண்டுவதை தனது அரசாங்கம் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். இந்திய தலைநகர் டில்லியில் கிறிஸ்தவர்கள் முன்னிலையில் பேசிய அவர், மதக்குழுக்கள் உணர்வுகளை தூண்டாமல் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் மரியாதை காட்ட வேண்டும் என்றும் கூறினார். அண்மை காலமாக கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான தாக்குதலினால் கிறிஸ்தவ சமூகத்தினர் கோபமடைந்துள்ளனர் என உள்ள சந்தர்ப்பத்திலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.